தென்றல் டிசம்பர் 2013 இடையில் கவிஞர் யுக பாரதியுடனான ஒரு நேர்காணல் தொகுப்பு அரவிந்த் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மரபு புதுக்கவிதை இரண்டிலும் தேர்ந்தவர் கவிஞர் யுக பாரதி. மரப்பத்தாயம் என்னும் கவிதை நூலோடு தமிழ் கவிதை உலகிற்கு அறிமுகமான இவர் தமிழ் திரையுலகின் முன்னணி திரைப்பாடல் ஆசிரியர். மன்மதராசா முதல் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, கண்டேன் கண்டேன் கண்கள் இரண்டால், கடல் அளவு ஆசமச்சான், ஐயையோ ஆனந்தமே, ஊதா கலர் ரிப்பன், பாக்காத பாக்காத, கூட மேல கூட வச்சு, அடியே என்ன ராகம் என பல ஹிட் பாடல்களை எழுதியவர். துள்ளிசை பாடல்களானாலும் சரி, மெல்லிசை பாடல்களானாலும் சரி, அதில் தனி முத்திரை பதித்து வருபவர். சிறந்த பாடலாசிரியருக்கான விருது பெற்றவர். எழுத்தாளர், பதிப்பாளர், கட்டுரையாளர் என பல முகங்கள் இவருக்கு உண்டு. பஞ்சாரம், தெப்பக்கட்டை, நொண்டிக்காவடி, தெருவாசகம் போன்றவை கவிதை தொகுப்புகள். கண்ணாடி முன் நேற்றைய காற்று, ஒன்று நடுக்கடல் தனிக்கப்பல், வீட்டுக்கு வெளியே வெவ்வேறு சுவர்கள், அதாவது நானொருவன் மட்டிலும் போன்றவை இவரது குறிப்பிடத்தகுந்த கட்டுரை தொகுதிகள். படப்பிடிப்பு, இசைக்கோர்ப்பு, ஒலிப்பதிவு என மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர். தென்றலுக்காக தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அதிலிருந்து கவிதையில ஆர்வம் எப்படி ஏற்பட்டது? கவிதை ஆர்வம் முகிழ்த்தது 13வது வயதில் என்று மங்களான ஞாபகம். இடதுசாரி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டிருந்த அப்பாவால் எனலாம். வீட்டில் எப்போதும் தோழர்கள் நிறைந்திருப்பார்கள். அவர்களோடு அப்பா பேசிய அரசியலும் இலக்கியமும் சமூகம் சார்ந்த உரையாடல்களும் என்னை கவிதையை நோக்கி பயணிக்க வைத்தன. தமிழர் கண்ணோட்டம் என்னும் இதழில் வெளியான உங்கள் முதல் கவிதை குறித்து சொல்லுங்கள். தமிழர் கண்ணோட்டம் இதழில் நான் எழுதிய முதல் கவிதையின் தலைப்பு ஈழ ஏக்கம். அவ்வயதில் அது மிகவும் நெகிழ்வானதும் சூழலை ஏற்படுத்திட்டு கவிதை குறித்து தொடர்ந்து அறியவும் புரியவும் அந்த முதல் பிரசுரம் முக்கிய பங்காற்றியது. அச்சில் பேர் பார்க்கும் ஆசையாகத்தான் அது இருந்தது என்றாலும் இன்றைக்கு வெள்ளித்திரையில் பேர் பார்க்கும் ஆசை வரை அது கூட்டி வந்திருக்கிறது. கவிதையின் பாடுபொருள்களாக எவற்றை நினைக்கிறீர்கள்? சமூகம் சார்ந்த விஷயங்களே என்னுடைய பாடுபொருள்கள். மனப்பத்தாயம், பஞ்சாரம், தெப்பக்கட்டை, தெருவாசகம், நொண்டிக்காவடி ஆகிய என்னுடைய கவிதை தொகுப்புகளை வாசித்தவர்க்கு என் கவிதையின் திசை தெளிவாக விளங்கும். கம்பலும் பாரதியும் உங்களை எந்தெந்த விதத்தில் பாதித்திருக்கிறார்கள்? கேள்வியை சற்றே மாற்றி கேளுங்கள். கம்பனும் பாரதியும் இல்லாவிட்டால் தமிழ் கவிதை என்னவாகி இருந்திருக்கும் என்று ஒரு பெரும் மாற்றத்திற்கு கவிதையை இட்டுச் சென்றவர்களாக இவர்கள் இருவரையும் சொல்ல வேண்டும். கூடுதலாக வள்ளுவரையும் இளங்கோவையும் சொல்ல வேண்டும். இந்த நால்வரே தமிழின் மகா கவிகள். நால்வரும் தமக்கு முன் இருந்த வடிவங்களில் எழுதி பழகி புதிய வடிவத்தை பிரபலப்படுத்தியவர்கள். பாரதிக்கு முன் வசன கவிதை இல்லை, கம்பனுக்கு முன் விருத்தப்பாக்கள் இல்லை, வள்ளுவருக்கு முன் குரல் வெண்பா இல்லை. இல்லை என்று நான் சொல்வது வடிவத்திற்கான சரியான உதாரணங்கள் இல்லை என்பதே. பொருத்தமான வடிவத்தை மேற்கொண்டு பின்னாட்களில் அப்பாவகைகளுக்கான மேற்கோள்களாக உருவாக்கிய பெரும் மகான்கள் அவர்கள். என்னையும் பாதித்திருக்கிறார்கள் வெவ்வேறு வகைகளில், வெவ்வேறு தருணங்களில். முதல் திரைப்பட பாடல் வாய்ப்பு, அதற்கான வரவேற்பு, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். என்னுடைய மனப்பத்தாயம் கவிதை தொகுப்பை வாசித்த இயக்குனர் லிங்குசாமி தான் நீங்கள் ஏன் சினிமாவுக்கு பாட்டெழுத கூடாது என்று என்னுள் முதல் விதையை போட்டார். அச்சத்தோடு மறுத்த என்னை உற்சாகமும் தைரியமும் கொடுத்து எழுத வைத்த பெருமை அவருக்கு உரியது. பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம் என்ற ஆனந்தம் படத்தின் பாடல் என்னுடைய சரியான முகவரியாக அமைந்தது. முதல் பாடலே பெருவெற்றி பாடலாக அமைந்தது, கூடுதலான சந்தோஷத்தை கொடுத்தது. நம்மாலும் திரையிசை பாடல்களை எழுத முடியும் என்ற நிலையை உருவாக்கி தந்தது. அதற்கான நன்றியை லிங்குசாமிக்கும் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜகுமாருக்கும் சொல்ல மறந்தால் நான் சுகப்பட மாட்டேன். மெட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு மெட்டு, இதில் மெட்டுக்கு பாடல்கள் எழுதும் போது நிறைய சமரசம் செய்து கொள்ள வேண்டி இருக்குமே, அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? மெட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு மெட்டு, இந்த கேள்விக்கான பதிலை 1000 பாடலாசிரியர்கள் 100000 முறை சொல்லி இருந்தாலும் கட்டாயம் கேட்க வேண்டிய கேள்விகளில் ஒன்றாக இது இருந்து வருகிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழியை உணர்ந்தால் மெட்டோ பாட்டோ ரெண்டையும் செப்பமாக செய்ய இயலும். மன்மதராசா எழுதி இசையமைத்த பாடல் அதே போல கும்கியில் வெளிவந்த கையெழுவு நெஞ்சத்துல மெட்டுக்கு எழுதிய பாடல். ரெண்டுமே வெற்றி பாடல்கள் தான். இன்னமும் மெட்டு கவிஞனுக்கு இக்கட்டு தருகிறது என்று புலம்பிக் கொண்டிருப்பது சரியல்ல. சுதந்திரம் என்பது அவரவர் ஆற்றலையும் மனதையும் பொறுத்த விஷயம். எனக்கு சுதந்திரமும் தேவை, கிடைத்த சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்தும் ஆற்றலும் தேவை. குத்துப்பாடல்கள் என்பது தேவையா? காலத்துக்கு நிலைத்து நிற்பது மென்மையான பாடல்கள் தாம் அல்லவா? முன்முடிவோடு ஒரு விஷயத்தை அணுகிவிட்டு பிறகு கருத்து கேட்பது சரியா? நீங்களே சொல்வது போல மென்மையான பாடல்கள் தான் நிலைத்து நிற்கும். துள்ளலிசை பாடல்கள் படத்தின் வெற்றிக்கும் வெகுஜன ரசனைக்காகவுமே செய்யப்படுகிறது. துள்ளலிசை பாடல்கள் தரக்குறைவானவை என்றோ மக்களை கீழ்மைப்படுத்துகிறது என்றோ சொல்ல மாட்டேன். காரணம், நம்முடைய இசை மரபில் துள்ளலிசை பாடல்களே முக்கியம் பெற்றுள்ளன. குறிப்பாக குறவன் குறத்தி ஆட்டம் நம்முடைய மரபா இல்லையா? சாஸ்திரிய இசை எத்தனை மேன்மையானதோ அதே மேன்மை கொண்டதுதான் துள்ளலிசை பாடல்களும். ஆனால் அதில் இடம்பெறும் வரிகள் விவாதத்துக்கு உரியன என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. மன்மதராசா பாடலுக்கும் பார்க்காத பார்க்காத பாடலுக்கும் என்ன வேறுபாட்டை காண்கிறீர்கள்? ரெண்டையும் எழுதும் போது ஒரே மனநிலையைத்தான் நான் கொள்கிறேன். இரண்டும் ரசிகனை முன்வைத்தே சமைக்கப்படுகின்றன. இடது பக்கம் போவது சரியா வலது பக்கம் சரியா என்றால் போகிற திசையை குறித்தே என்பேன். போகும்போது இடது பக்கமும் திரும்புகிற போது வலது பக்கமும் வருவதுதானே சரி. அதுவே சில நாடுகளில் மாறுபடுகிற போது இந்த கேள்வியை எப்படி பார்ப்பது என தெரியவில்லை. கால மாற்றத்தால் இனிவரும் திரைப்படங்களில் பாடல்களே இல்லாது போகும் நிலை வருமா? அப்படியானால் கவிஞர்களுக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எந்த கால மாற்றத்தாலும் திரையில் பாடல்கள் இல்லாது போகாது. ஏனென்றால் பாடல் என்பது தமிழ்ச்சூழலில் தவிர்க்க முடியாதது. இன்னும் சொல்ல போனால் தமிழ் மரபு என்பதே இசை மரபு சார்ந்ததுதான். பாடலற்ற திரைப்படங்கள் வருமாயின் அது தமிழ் படமாக இருக்காது. தாலாட்டு தொடங்கி ஒப்பாரி வரை நம்முடைய அத்தனை நிகழ்விலும் பாடல்கள் இருக்கின்ற பொழுது அது இல்லாமல் போகும் என்பது கற்பனைவாதம். மேற்கத்திய திரைப்படங்களின் பாதிப்பால் சிலர் அவ்வாறு கூறி வரலாம். உண்மையில் ஒரு நல்ல தமிழ் படமாக அது இருக்க வேண்டுமானால் பாடல்கள் அவசியம். பாடலற்ற படமாக இருந்தால் அது தமிழ் படமே இல்லை என்பேன். கணையொழி பத்திரிகை அனுபவங்கள் குறித்து என் வாழ்வில் மிக உன்னதமான தருணங்களை ஏற்படுத்தியதில் கணையாழிக்கே முக்கிய பங்கு. தீவிர இலக்கியவாதிகளுடனான பரிச்சயமும் அவர்கள் படைப்புகளில் தென்படும் அதி அற்புத நிகழ்வையும் நான் கைக்கொண்டது கணையாழி காலத்தில்தான். இந்திரா பார்த்தசாரதியும் அசோகமித்திரனும் சுஜாதாவும் என்னுடன் நேரடியாக உறவாடிய பொழுது எனக்கு கிடைத்த உத்வேகத்தை அதன் பின் வேறு எங்கேயும் பெறவில்லை. கணையாழி என்னை முழுமையாக மடைமாற்றி விட்டது. ஒரு சிற்றிதழ் என்பதிலும் பார்க்க என்னை முழு வீரியத்தோடு செயல்பட வைத்த கணையாழிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். கணையாழியை தசரா அறக்கட்டளை வாங்கிய பிறகு அதன் வடிவமும் உள்ளடக்கமும் சற்றே மாறின. ம. ராசேந்திரன், தமன் பிரகாஷ், சுவாமிநாதன் மூவரும் கணையாழி நிர்வாகிகளாக அல்லாமல் என் வாழ்வை நிறைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு இந்நேர்காணல் மூலம் வாழ்நாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை கவர்ந்த முன்னோடி மற்றும் சமகால கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள் யார் யார்? கவர்ந்த முன்னோடிகள் பலர். குறிப்பாக கேட்டால் பாரதி. சமகால பாடலாசிரியர் கவிஞர்களில் கபிலனும் தாமரையும் இந்நேசத்துக்கு உரியவர்கள். திரைக்கு வராத கவிகளில் கல்யாண்ஜி, மகுடேஸ்வரன், மனுஷ்யபுத்திரன், சமயவேல், வித்யாசங்கர், பசுவையா, பழமலை என சொல்லிக்கொண்டே போகலாம். எழுத்தாளர்களில் என் கவனத்தை ஈர்த்தவர்கள் நிறைய பேர். எஸ்ரா, ஜெயமோகன், சாரு நிவேதிதா என வழக்கமான பெயர்களை நானும் சொல்ல விரும்பவில்லை. இவர்களை தாண்டியும் பலர் இருக்கிறார்கள். வேறொரு சந்தர்ப்பத்தில் அவர்களை பற்றி விரிவாக பேசுவோம். இசையமைப்பாளர்களில் இளையராஜாவை தவிர வேறு யார் என நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷனுடனான உங்கள் அனுபவங்கள்? கணையாழிக்கு முன்பே என்னை சுவீகரித்த இலக்கிய பேரொழி தஞ்சை பிரகாஷ் என்றால் மிக இல்லை. அவருடைய பற்றி எரிந்த தென்னை மரம் சுபமங்களா இதழில் வெளிவந்த போதுதான் அவருடைய அறிமுகம் கிடைத்தது. எனக்கும் தஞ்சையே சொந்த ஊர் என்பதால் அவருடன் ஏறக்குறைய 10 ஆண்டுக்கு மேல் இலக்கிய தொடர்பு கொண்டிருந்தேன். அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய படைப்புகளை அச்சுக்கு கொண்டு வருவதில் முனைப்போடு செயல்பட்டவர்களில் ஒருவன் என்பதில் இன்றளவும் எனக்கு பெருமிதம் உண்டு. அவர் போல நல்ல ஆசான் தஞ்சை பகுதி இலக்கியவாதிகளுக்கு கிடையாது என்றே கருதுகிறேன். அன்றைய பிரேம்குமாருக்கும் இன்றைய யுக பாரதிக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு தெரிந்த 6 வித்தியாசம் தான். பிரேம்குமாரை யாருக்கும் தெரியாது. பிரேம்குமார் எழுத தெரியாதவன். பிரேம்குமார் பட்டய பொறியியல் பட்டதாரி. பிரேம்குமார் தன்னை உணராதவன். பிரேம்குமார் படித்த படிப்புக்கான வேலைக்கு போகாதவன். பிரேம்குமார் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொள்ள துடித்தவன்.
இவை யாவற்றுக்குமான வித்தியாசத்தோடு இருப்பவன் யுகபாரதி. போதுமா?
உங்கள் நேர்நிறை பதிப்பகம் குறித்து.
நேர்நிறை வெறும் பதிப்பகம் அல்ல, அது என் கனவு. கணையாழி மூலம் எனக்கு ஏற்பட்ட தீவிர இலக்கிய ஈடுபாட்டின் செயல் வடிவம். தீவிர இலக்கியத்துக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. சினிமா என்பது வணிகம் சார்ந்த ஊடகம், அதில் தீவிர இலக்கியத்துக்கான எந்த பங்களிப்பும் செய்ய முடியாத நிலை. ஈடுபாடு ஒன்றின் மீது இருக்கும் போது அதை செய்ய இயலாமல் இருக்கும் நிலை இருக்கிறதே, அதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதை போக்கிக் கொள்ளத்தான் பதிப்பகம் ஆரம்பித்தேன். இதுவரையில் 40 புத்தகங்களுக்கு மேல் வெளியிட்டு இருக்கிறோம். பாடல் எழுதும் பணி அதிகமாகிவிட்டதால் இடையில் கொஞ்சம் தொய்வு. தொடர்ச்சியாக பாடல் எழுத வேண்டி இருப்பதால் பதிப்பகத்தை சரிவர கவனிக்க முடியவில்லை. அதை வியாபார முழு தீவிரத்தோடு செய்யும் விருப்பம் இல்லை. எனக்கு பிடித்த படைப்பாளர்களின் நூல்களை கொண்டு வருவது, அவர்களை எனக்கு கிடைத்திருக்கும் சொற்ப வெளிச்சத்தில் பிரகாசப்படுத்துவது என்பதே திட்டம். நிறைய ராயல்டியும் உயரிய மரியாதையும் பெறும் நிறுவனமாக இன்னும் சில ஆண்டுகளில் நேர்நிறை மாறும் என நினைக்கிறேன். அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை. உங்கள் குடும்பம் பற்றி. மகள் காவ்யாவுக்கு 4 வயதாகிறது. அவள் சேட்டையில் மனைவி அன்பு செல்வியையும் அம்மா வசந்தகுமாரியையும் நான் மறந்து விடுவதாக வீட்டில் புகார். தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் கூட அவள் என்றால் உயிர். அப்பாவிற்கும் இப்போது காவியாதான் நீதிபதி. ஒரு குழந்தை வந்துவிட்ட பிறகு அவளே குடும்பமாக மாறி போய்விட்டது. அவளிடம் கருத்து கேட்டால் என் பாடல்களின் லட்சணம் தெரிந்துவிடும். அவளுக்கு சமீபத்தில் பிடித்த பாடல் ஊதா கலர் ரிப்பன்.
எதிர்கால திட்டங்கள் என்ன?
குறைந்தபட்சம் ஒரு நல்ல பாடலாவது ஒரு நல்ல கவிதையாவது எழுதிவிட்டு சாக வேண்டும். வேறொன்றும் திட்டம் இல்லை. முடிந்தவரை பிறருக்கு உதவியாக சமூக பற்றாளனாக இருக்க வேண்டும். தெரிந்து தீதும் கேடும் செய்யாமல் இருந்தாலே போதும் என்று நினைக்கிறேன். மற்றபடி திட்டமிட்ட வாழ்க்கை முறையில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நதி போகும் திசையில் நடந்தால் கடல் வரும், அவ்வளவே. வாசிப்பு. பள்ளி காலத்தில் என் வயதுக்கு பிடிபடாத பல விஷயங்களை வாசிப்பு மூலம் எட்டிப்பிடிக்க ஆசை கொண்டவனாய் இருந்திருக்கிறேன். எழுதுவதில் கூட எனக்கு சோர்வு ஏற்படுவதுண்டு, ஆனால் வாசிப்பதில் ஒருபோதும் சோர்வு ஏற்பட்டதில்லை. ஒரு நூலை வாசித்துவிட்டு அந்த நூலை வாசித்த வேறொருவரோடு விவாதிப்பதிலும் நாட்டமுடையவனாக அலைவேன். விவாதம் மேலும் என்னை செம்மைப்படுத்தும் என்பதை நம்புவேன். குறிப்பிட்ட நூலில் கவனிக்க தவறியதை பிறர் சொல்லும் போது அதை ஏக்கமும் இதயத்தில் வாங்கிக் கொள்ளவும் ஆர்வம் காட்டுவேன். கவிதை நூல்களில் ஆரம்பத்தில் என் கவனம் முழுவதும் மரபு கவிதைகள் பக்கமே இருந்தது. ஓசைகளை உள்வாங்கி பெரும் ஆவேசத்தோடு அவற்றை உச்சரித்து எனக்குள் போதை ஏற்றிக் கொள்ளும் வெறியோடு செயல்படுவேன். நாவல்கள் என்றால் தொடக்கத்தில் ரஷ்ய நாவல்கள் தான். அழகான அச்சில் வெளிவரும் அந்நூல்களின் விலை மிக மிக மலிவாக இருக்கும். உயர்ந்த விஷயம் மலிவாக கிடைக்கும் ஆச்சரியம் நூல்கள் மீது அதீத அன்பை கூட்டிவிடும். கிளைகளையாக விரிந்து என் ஆர்வ சிறகுகள் வாசிப்பு சுகத்தை வான்வரை முட்டத் தொடங்கின. வீட்டில் உணவுக்காக மட்டுமே என் பேச்சிருக்கும், மற்றபடி வாசிப்பு மட்டுமே என் முழு நேர தொழிலானது.
கவிஞர் யுகபாரதியின் நடைவண்டி நாட்கள் கட்டுரை தொடரிலிருந்து yugabharathi.blogspot.in.
அப்பா என்ற ரியல் ஹீரோ. எனக்கு விவரம் தெரிய தொடங்கிய காலத்தில் அப்பாவுக்கு உலகத்தை பற்றிய கவலையே அதிகம் இருந்தது. வீட்டை பற்றியோ வீட்டில் உள்ள நெருக்கடிகளை பற்றியோ அவர் பெரிதாக எடுத்துக்கொண்டதில்லை. அக்கா, நான், தம்பி மூவரும் அப்பாவின் செயல்பாடுகளில் அதிருப்தி உறத் துவங்கினோம். நம்மை கவனிக்காமல் ஊர் வேலையே முக்கியம் என்று கருதுகிறாரே என்பதாக எத்தனையோ பேருடைய பிரச்சனைகளை பற்றி ஆழமாக விவாதித்து தீர்வு சொல்லக்கூடிய ஒருவர் எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவில்லையே என பேசிக் கொள்வோம். ஆனால் அதையெல்லாம் வெளியாட்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். அப்பாவுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதோ கழுத்து நிரம்ப நகைகளை அணிந்து கொள்வதோ பிடிக்காது. நம்முடைய வசதி பிறரை கவலைக்கு ஆட்படுத்தி விடக்கூடாது என்பார். சலவை செய்த ஆடைகளை மட்டுமே அணிவார். வெள்ளுடியில் அவரை பார்க்க பிரமிப்பாக இருக்கும். எப்படி சட்டை கலையாமல் வெளியே போய்விட்டு திரும்புகிறார் என்பதும் அந்த வயது ஆச்சரியங்களில் ஒன்று. தஞ்சாவூர்காரர்களுக்குரிய தவிர்க்க முடியாத பழக்கமான வெற்றிலை போடுதல் அப்பாவின் விசேஷ தகுதிகளில் ஒன்று. சீவல் பொட்டலத்தில் இருந்து ஒரு விழுது கூட கீழே இறையாமல் கடவாயில் சீவலை எடுக்கும் லாவகம் மற்றும் ஒரு பிரமிப்பு. பாட புத்தகங்கள் தவிர்த்து வேறு புத்தகங்களை நான் வாசிக்க அப்பாவே முதல் காரணம். அப்போது சோவியத் யூனியன் புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். கார்கியும் டால்ஸ்டாயும் தாஸ்தாவஸ்கியும் குறைந்த விலையில் கிடைத்ததால் தான் தமிழ்நாட்டில் பிரபலமானார்கள். அந்த கதைகளை படித்துவிட்டு அப்பாவின் தோழர்கள், அதாவது வீட்டுக்கு வரும் காம்ரேடுகளிடம் நான் பேசி பேசியே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டேன். அப்பா மாதிரியே தலைசீவ பழகி பிறகு அப்பா மாதிரியே மீசையை அக்காவின் ஐப்ரோ பென்சிலில் கிறுக்கி கொண்டது வரை எத்தனையோ எண்ணிலடங்கா சம்பவங்கள். அப்பா மீது ஒரு புறம் அதிருப்தி இருந்தாலும் எல்லோரும் அப்பாவை மதிக்கிறார்களே அது ஏன் என்று எண்ணத் தொடங்கிய போதுதான் அப்பா சினிமா ஹீரோ அல்ல ரியல் ஹீரோ என்று புரிய தொடங்கியது. தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் சிந்திப்பவர் நல்ல அப்பா என்றால் என் அப்பா சகல பிள்ளைகளுக்கும் சிந்திப்பவர் மிக மிக நல்ல அப்பா தானே. கோபம் கோபித்துக் கொள்ள ஒருவரும் இல்லாததைப் போல துக்கம் வேறில்லை. கோபித்துக் கொள்ள ஒருவரும் இல்லாததைப் போல துக்கம் வேறில்லை. கோபித்துக் கொள்ள தெரியாத பட்சத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்த தவறுகிறீர்கள் என்று அர்த்தம். கோபித்துக் கொள்ள தெரியாத பட்சத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்த தவறுகிறீர்கள் என்று அர்த்தம். கோபம் தவறுகளின் எதிர்வினை அல்ல, பிரியத்தின் கூவல். கோபம் தவறுகளின் எதிர்வினை அல்ல, பிரியத்தின் கூவல். கோபமே படாதவர் சந்தேகத்துக்குரிய நபர். கோபம் முறுக்குறும் தருணங்களில் காதலின் பரிபூர்ண வாசத்தை யாரும் உணரலாம். கோபமே படாதவர் சந்தேகத்துக்குரிய நபர். கோபம் முறுக்குறும் தருணங்களில் காதலின் பரிபூர்ண வாசத்தை யாரும் உணரலாம். சிலம்பின் கோபம் பத்தினியின் காதல் அல்லாது வேறென்ன? சிலம்பின் கோபம் பத்தினியின் காதல் அல்லாது வேறென்ன? கோபப்படலாம், கோபம்தான் நம்மீது படக்கூடாது. கோபப்படலாம், கோபம்தான் நம்மீது படக்கூடாது. யுகபாரதி.
ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.